அஞ்சலி.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பொழுதொன்றிலே உங்களுடன் மகிழ்வோடு இணைந்து சமய சிந்தனை கூறுகின்ற இவ்வேளைதனில், குபேரனுக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்து எவ்வாறு வெளியேறினார் என்பதை பற்றிய குட்டி கதை கேட்டு சிந்திக்க வாருங்கள். போர் ஏற்பட்ட காலத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் தம்மிடமிருந்த செல்வம் அனைத்தையும் இழந்துவிட்டான் குபேரன். இதனால் சிவபெருமானிடம் சென்று தமக்கு நேர்ந்த துன்பத்தை பற்றி முறையிட்டான். நெல்லி மரங்களை நட்டு வளர்த்துவிட்டு அவை வளர்ந்ததும் என்னை வந்து பார் என்று சிவன் கூறினார். செல்வத்திற்கு நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த குபேரன் சிவபெருமான் கூறியதனால் எதுவும் பேசாமல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்த்தான். நாட்கள் கடந்துவிட்டன. நெல்லி மரங்கள் அனைத்தும் பூத்து காய்த்து குலுங்கின. காய்களெல்லாம் இனித்தன. குபேரனின் வாழ்வு பழமையாக திரும்பியது. சூழ்ச்சி செய்து பறித்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து குபேரனிடம் திரும்ப கொடுத்தனர். இழந்த நாடுகளெல்லாம் திரும்ப கிடைத்தன. குபேரனை விட பெரிய அரசனெல்லாம் ஓடி வந்து கப்பங்கட்டத் தொடங்கினார்கள். இழந்தவைகளுடன் மீண்டும் புதிய செல்வங்களும் பெருகின. குபேரனுக்கோ மனம் முழுக்க இவை எப்படி சாத்தியமாகின என்ற கேள்வி கணைகளுடன் சிவபெருமானிடம் சென்றார். நெல்லி மரங்கள் வளர்ந்தனவா, செல்வம் இழந்தவையெல்லாம் கிடைத்ததா என்று சிவபெருமான் கேட்க, குபேரன் நடந்தவற்றை கூறி தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தையும் அவரிடம் கேட்டான். அதற்கு சிவபெருமான், நீ வைத்தது நெல்லி மரங்கள் அல்ல, லக்ஷ்மி தேவிகள். உரிய முறையில் அவற்றுக்கு நீர் ஊற்றினாய். அதனால் நீ செய்த பாவங்களை தொலைத்து இழந்த உன் செல்வங்கள் அனைத்தையும் அடைந்தாய் என்று நெல்லிமரம் பூலோகத்தில் உருவான கதையை கூறத் தொடங்கினார். தேவலோகத்தில் இந்திரன் அமுதத்தை உண்ணும்போது அதில் ஒரு துளி பூலோகத்தில் விழுந்ததாம். அதிலிருந்து முளைத்து உண்டானதுதான் நெல்லி மரம். அதனால்தான் நேயர்களே நெல்லி மரத்தை தெய்வீக மரம் என்று சொல்கிறார்கள். மகாலட்சுமி சொரூபமான நெல்லி மரத்தை வளர்த்து லக்ஷ்மி கடாட்சம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.
முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
ஏது பிழை செய்தாலும் ஏழையிறங்கி இது புரியாத தெய்வமே, தெய்வமே. ஏது பிழை செய்தாலும் பிழையே செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி
முதலாண்டு திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தார்கள்.
எதிர்வரும் மார்ச் 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் மார்ச் 25 சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 25 சனிக்கிழமை மாலை 6:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 27 திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 27 திங்கட்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மார்ச் 30 வியாழக்கிழமை மாலை 6:30 ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் ராமபிரானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மார்ச் 30 வியாழக்கிழமை மாலை 6:30 ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு ராமபிரானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறைவனின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிவபெருமானுடைய விரத நாட்களில் மிக முக்கியமான ஒரு விரத நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பிரதோஷ விரத நாள். பல பேருக்கு வந்து இந்த பிரதோஷ விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறதுல இன்னமும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. முதல்ல பிரதோஷம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். பிர அப்படின்னா விசேஷமான, தோஷம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். விசேஷமான தோஷங்கள் அப்படின்னு உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ அந்த தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான திருநாள், அதனால இதற்கு பிரதோஷ திருநாள் அப்படின்னு பேரு. அப்படி இந்த திருநாள் ஏன் வந்தது அப்படின்னா, தேவர்கள் நரைத்திரை மூப்பு பிணி சாக்காடு இதால ரொம்ப துன்பப்பட்டார்கள். அவர்களினுடைய துன்பத்தை போக்குவதற்காக எம்பெருமான் கிட்ட வந்து முதலே முறையிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து தங்களே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு கடைசியில பார்க்கடலை கடையெல்லாம் அதுல இருந்து அமிர்த மரம் அப்படின்னு அதற்கு முயற்சி செய்து தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரல, விஷம்தான் வந்தது. அந்த விஷம் தேவர்களை துரத்த தேவர்கள் கிளம்பி நேரா கடைசியா எங்க போவாங்க, கைலாஸ். கையில இருக்கிறதெல்லாம் லாஸ் ஆனா தானே கைலாஷ்னு ஒரு இடம் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும். நேரா சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அங்க போனா இந்த விஷம் அவங்களை உள்ள விட மாட்டேங்குது. இந்த பக்கமா சுத்தி போனா அந்த பக்கம் சுத்தி வருது, அப்படி இங்க சுத்தி வந்தா திருப்பி இப்படி சுத்தி வருது. ஒரு வழியா ஏமாத்திட்டு உள்ள போய் பெருமான் கிட்ட முறையிடுறாங்க. பெருமானே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விவசாயம் செய்தோம், பார்க்கடலை கடைஞ்சோம், அதுல முதலில் விளைந்தது தங்களுக்கு அப்படின்னு இவ்வளவு நாசுக்கா சொன்னாங்க பாத்தீங்களா. அப்படி முதலில் விளைந்த அந்த விஷத்தை சுவாமி தனக்காக ஏற்றுக்கொண்டு தேவர்களை பார்த்து சொன்னார், இனிமே நீங்க போய் அமிர்தத்தை எடுத்துக்கங்க அப்படிங்கிற. இப்ப அந்த அமிர்தத்தை தேவர்கள் தேட போயாச்சு. இப்ப அமிர்தத்தை போய் கடைஞ்சி தேடி எடுத்து அமிர்தமும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது எல்லாரும் தெரிஞ்ச கதை. இந்த அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே தேவர்கள் என்ன செய்யணும், நேரா சிவபெருமான் கிட்ட வந்து நன்றி சொல்லணும். பிரச்சனைன்னு வந்தப்போ வந்தாங்கல்ல, அதனாலதான சுவாமி அந்த ஆலகால விஷத்த சுந்தரரை விட்டு எடுத்துட்டு வர சொன்னார். அதனாலதான் அவருக்கு பேரே ஆலால சுந்தரர்னு பேர். அந்த விஷத்தை வாங்கி சுவாமி தன்னுடைய கண்டத்துல நிறுத்தி காட்டி தனக்கு நீலகண்டம் என்கின்ற ஒரு திருப்பெயர் வரவும் அன்னைக்கு காரணமா அமைந்தது. இவ்வளோ வேலைகள் சுவாமி செய்திருக்கிறாரே, அந்த நன்றி கொஞ்சமாவது வேண்டாம். தேவர்களுக்கு நன்றியோட வந்து அவரை வணங்கணுமா இல்லையா? வணங்கல, மறந்தாச்சு. இப்போ சுவாமி விட்டுட்டார், சரி பரவாயில்ல அப்படி. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அடடா நம்ம சுவாமியை கும்பிட மறந்துட்டோமே, சுவாமிக்கு இல்ல நம்ம நன்றி சொல்லி இருக்கணும், அவரால் தானே இதெல்லாம் நமக்கு சாத்தியமானதுன்னு தங்கள் தவறை உணர்ந்து தேவர்கள் பெருமானை வந்து மன்னிப்பு கேட்டு அபிஷேகித்து பூஜை செய்து வணங்கிய நாளை தான் இன்னைக்கு நாம பிரதோஷம் அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரதோஷம் அப்படிங்கிறது பல வகையான பிரதோஷங்கள் நமக்கு உண்டு. நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம் அப்படின்னு நிறைய பிரதோஷ வகைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது அன்றாடம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, அதுக்கு பிரதோஷ நேரம் அப்படின்னே பேரு. பக்ஷ பிரதோஷம், சுக்ல பக்ஷம் நாம சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பட்சங்களில் வருவது பக்ஷ பிரதோஷம். மாத பிரதோஷம் அப்படின்னு மாதந்தோறும் வரக்கூடியதை மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். மகா பிரதோஷம் அப்படின்னா சனிக்கிழமை என்று வரக்கூடியது மகா பிரதோஷம். பிரளய காலத்துல வருவது பிரளய பிரதோஷம். இப்படி பல வகையான இந்த பிரதோஷத்துல என்னென்ன பிரதோஷம் வருதோ அது அத்தனையிலே விரதம் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது மிக உயர்வான ஒரு நாள். இந்த பிரதோஷ விரதம் இருந்தால் சிவபெருமானுடைய அருள் முழுவதையும் நம்மால் பெற முடியும். அதனால்தான் பிரதோஷம் மிக உயர்ந்த சிவனை வழிபடுகிற விரதங்களில் ஒன்றாக சொல்லப்பட்ட ஒரு உன்னத விரதம். இந்த விரதம் இப்ப எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்? காலையில எழுந்த உடனே நீராடி விட்டு சிவபெருமானுடைய நாமத்தை நாம உச்சரிக்கணும். சிவாய நமக, எந்த விரதமா இருந்தாலும் அன்றைக்கு அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். உபவாசம் இருந்து மாலையில சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு 4 மணி 4:30 இருந்தே கோவில்ல பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. நந்திக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அதற்கு பிறகு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து நந்தியில சுவாமி எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நாள். நீங்க பிரதோஷ வேளையில பாத்தீங்கன்னா நந்தியோட இந்த ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவுல தான் வந்து சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரிகின்ற ஒரு அற்புதமான திருக்காட்சி நடனத்தை காணுகிற நாள் அப்படின்னா இந்த பிரதோஷ திருநாள் தான். அதனால ஆலயங்கள்ல நந்தி வாகனத்துல சுவாமி ஆரோகணிக்கக்கூடிய அவருடைய பிரகார வளமும் அன்னைக்கு அமைந்திருக்கும். இந்த நாள்ல நாம எப்படி கோவில்ல போய் வணங்கணும் அப்படின்னா, பிரதோஷ தன்னைக்கு வழிபடுறதுக்கு சோம சூத்திர பிரதட்சணம் அப்படின்னு ஒரு முறை உண்டு. இந்த முறை எப்படி வணங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா அதை கேட்டுக்கோங்க. சிவபெருமான வணங்குறதுக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நந்தி இருப்பார், அவரை வணங்கி சிவபெருமான வணங்கி முதல்ல சண்டிகேஸ்வரரை தாண்டாம திரும்ப வந்து இந்த பக்கம் கோமுகியை தாண்டாம திரும்ப வந்து நந்தியை வணங்கி சிவபெருமான வணங்கி சண்டிகேஸ்வரரை போய் வணங்கிட்டு திரும்ப பெருமான் கிட்ட வந்து நிக்கணும். இது வந்து ஒரு முறை. இதே மாதிரி நீங்க 3 முறை செய்தீங்க அப்படின்னா சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற இந்த முறை வழிபடலாம். ஏன் அப்படிதான் இன்னைக்கு வணங்கணுமா அப்படின்னா, தேவர்கள் விஷம் துரத்துகிற போது இப்படிதான் ஓடினாங்க. அவர்கள் போன அந்த பிரதட்சணத்தை நாம போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்பம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய நலனும் உண்டு, கடன் தீரும். கடன் அப்படின்னா என்ன? கடன் இங்க வாங்கியிருக்கிற கடனும் தீரும், பிறவியில வாங்கியிருக்கிறோம் பாருங்க அந்த பிறவி பெருங்கடனும் தீரும். அடியன் வந்து ஏற்கனவே இந்த கடன் வாங்கினால் அதுல இருந்து நம்ம வெளியில வரத்துக்கு என்னெல்லாம் பதிகம் வழிபாடெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தொகுப்பு ஒண்ணு கொடுத்துருக்கேன், வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இந்த சோமசூத்திர பிரதட்சணத்தை மேற்கொண்டாலும் கடன் தொல்லை அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தீரும். இதன்படி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரதோஷமும் இது போல விரதம் இருந்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய கருணையை பரிபூர்ணமாக நம்மால் அந்நாளில் பெற முடியும். இந்த பிரதோஷ விரதத்தை அன்னைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நலனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நல்ல உயரிய தலைமை பண்பு தலைமை பதவி இதெல்லாம் கிடைப்பதற்காகவும் சிவபதம் நமக்கு கிடைப்பதற்காகவும் நல்ல அடியாராய் வாழ்வதற்காகவும் இத்தனை நலன்களையும் வேண்டி இந்த பிரதோஷ விரதத்தை நாம மேற்கொள்ளலாம். பிரதோஷ விரதம் மனம் இருந்து சிவபெருமானுடைய கருணையை எல்லோரும் பெற்று உயலாம். மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெறுகின்றன. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.